உழவர்களாலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நூற்றி 107.4 பண்பலையில் இது விவசாய சமுதாய வானொலி.
இயல் தரும் இனிமை. இயல் தரும் இனிமை தொடர் நிகழ்ச்சியில் இன்று இடம்பெறுவது பாவன இயல் குறித்த விளக்கங்கள். விளக்கம் அளிப்பவர் முனைவர் க. மணி அவர்கள்.
பாவன இயல் அப்படிங்கிறது மிமிக்ரி அப்படிங்கிற ஒரு சொல்லே நம்ம சொல்றோம். மை மீம் அப்படின்ற கிரேக்க சொல்லுக்கு அர்த்தம் ஒன்றை பார்த்து அப்படியே காப்பிடிக்கிறது. ஒன்று இருந்ததுன்னா அதை நம்ம வந்து காப்பிடிக்கின்றது நம்முடைய குணம். வாழ்க்கையில் நமக்கு எல்லாருமே கற்றுக்கொள்வதே காப்பிடிக்கிறது தான். பள்ளிக்கூடத்தில் வந்து டீச்சர் சொல்லுவாங்க காப்பிடிக்காத அப்படின்னு, ஒரிஜினலாக இருந்துங்க. ஆனால் எல்லாருமே காப்பிடிச்சு தான் வராங்க. ஒரு டீச்சரே அவங்க டீச்சரை பார்த்தா காப்பிடிக்கிறாங்க. எப்படி டீச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறத பார்த்து அவங்க செய்கிறாங்க. அப்போ அவங்களாகவே பிறந்ததுலேயும் இதையும் கண்டுபிடிக்கல, டீச்சரே காப்பிடிச்சு தான் அவங்க டீச்சர் ஆகிறாங்க. அவங்க சொல்லி கொடுக்குறது அப்படியே நம்ம காப்பிடிக்கிறோம் மனசில். இப்போ மனசுக்கு மனசு எல்லாம் காப்பிடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு பாவனை. அவனை போலே பாவனை பண்ணுறியே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது மாதிரி இந்த பாவனை இயல் அப்படிங்கிறதே உயிரியலில் ஒரு இப்போ முக்கியமான துறையாக வந்துக்கிட்டு இருக்குது. இந்த பயோ மைமெட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு துறை. இந்த துறையினுடைய நோக்கம் என்னென்னா, மனிதன் என்னெல்லாம் இந்த விஞ்ஞானத்திலும் தொழில்நுட்பத்திலும் கண்டுபிடிச்சிருக்கிறானோ அது அத்தனையுமே ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டது. மனிதன் கண்டுபிடிக்க முன்னாடியே இயற்கை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறது. அப்படி என்ன இயற்கை கண்டுபிடிச்சிருக்குது? வலைப்பின்றதுன்னு வச்சுங்க, செலுந்தி வலை நமக்கு முன்னாடி பின்னியிருக்கு. நம்ம துணி ஆடையை உண்டாக்குறோம்னு வைங்க, நம்ம ஆடையை நாம் வந்து நூல் நெழிக்க நெய்வதற்கு முன்னாடியே நம்ம தென்னை மட்டையிலேருந்து பனைமட்டையிலேருந்து ஆடைகள் எடுத்துகிட்டு நம்ம வந்து உடையாக போட்டிருக்கல மர உரின்னு சொல்லுவாங்க. இப்போ மரப்பட்டைகள் இழைகளை வச்சே நம்ம வந்து கட்டுறதுங்கிறது துணிங்கிறது அங்கேருந்து தான் உண்டாக்கிறது. இப்போ பின்னுதல்ன்றது அங்கே இருக்குது. மனிதன் ஏரோப்ளைன் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, பறவைகள் அதுக்கு முன்னாடியே பறக்க ஆரம்பிச்சிச்சு, அதுக்கு முன்னாடி பூச்சிகளே பறந்துருக்குது. ஒரு குழந்தை இதை சொல்லும்பொழுது ரயில் வண்டியை மனிதன் கண்டுபிடிச்சான் அப்படின்னு. ரயிலுங்கிறது ஒரு வாகனம், ஆனால் அதுக்குள்ளே என்ஜின் ஒன்று இருக்குது, சக்கரம்னு ஒன்று இருக்குது. இந்த ரெண்டுத்தையும் பார்த்தா என்ஜின் ஏற்கனவே வந்து நம்மகிட்டே இருக்குது. நம்முடைய இதயமே ஒரு பெரிய என்ஜின். சக்கரம்னு எடுத்துட்டோம்னாக்கா மனிதன் சக்கரம் கண்டுபிடிச்சான்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையிலேயே உலகத்திலேயே மிக மிக சிறிய மோட்டார் சக்கரம் ஒன்று பாக்டீரியாவில் இருக்குது. பாக்டீரியா நீந்துவதற்கு பயன்படுத்திக்கிறான்ற அந்த கசையடை, அது செயல்படும் விதத்தில் பார்த்தோம்னா அதுக்குள்ளே ஒரு குட்டியூண்டு மோட்டார் இருக்குது. அதாவது ஒரு மில்லி மீட்டர், ஒரு மயிரழையை 1000 கூறாக வெட்டினால் அதையும் இன்னொரு 1000 கூறாக வெட்டினால் அப்படின்னா எவ்வளோ சின்னதாக கிடைக்குமோ அந்த சைஸில் ஒரு மோட்டார் இருக்குது. அதுக்கு ஒரு சக்கரம் இருக்குது, அதுக்கு ஒரு வந்து ஆர்மச்சூர் எல்லாம் இருக்கக்கூடியதை பார்க்கும்போது மனிதன் என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறானோ அது ஏற்கனவே இயற்கையிலே இருக்கிறது. நம்ம வந்து இந்த அறையை குளிர்ப்பதற்கு குளிர்சாதன பெட்டியை வச்சு பயன்படுத்துகிறோம். சென்ட்ரலைஸ்டு கூலிங் சிஸ்டம்னு சொல்லி இந்த மால்கெல்லாம் போனோம்னாக்கா உள்ள எல்லா இடமும் கூலாக இருக்குது. இது செய்வதற்கு எவ்வளோ கரண்ட்டை நம்ம பயன்படுத்துகிறோம்னு பாருங்கள். எந்த கரண்ட்டையும் பயன்படுத்தாமல் இயல்பாக கட்டிடக்கலை நுட்பத்தை பயன்படுத்திக்கிட்டே ஒரு புற்றுசல் ஈசல் புற்றுக்குள்ளே எப்போவுமே டெம்பரேச்சர் -15 டிகிரி தான் இருக்குது. வெளியே 30 டிகிரி இருக்கும், வெயில் கொளுத்தும், ஆனால் உள்ளே வந்து 15 டிகிரி இருக்கும். ஏசி ரூமில் பார்த்தோன்னா 18 அல்லது 20 தான் நம்ம வைக்கிறோம். 20 வச்சாமே குளிர்துன்னு சொல்கிறோம் நம்ம. இப்போ 15 டிகிரியில் குளுன்ற ஒரு அறையை கட்டிக்கிட்டு இந்த ஈசல்கள் குடிவாழ்கின்றன. அது கட்டியிருக்கிறது வெறும் புத்து தான். அந்த நாம் வெளியே பார்க்கின்ற புத்து மாதிரி பல மடங்கு பெரிய புத்து பூமி கீழே இருக்குது. அதுக்குள்ளே நிறைய நிலவரைகள் இருக்குது. அதில் வந்து குஞ்சுகள் இருக்கின்றோம், முட்டை எடுக்கின்ற இடம், அப்புறம் கழிவுகளை நீக்கின்ற இடம், உணவு தயாரிக்கின்ற இடம், பத்து தூங்குகிற இடம் அப்படின்னு நிறைய இருக்குது. அத்தனையும் ரொம்ப குழுகுலுங்கிறதுனால இது எப்படி வந்து இந்த குளுமைப்படுத்துகிறதுங்கிறத நம்ம காப்பிடிக்கணும். அப்போ மனிதன் வந்து இயற்கையிலேருந்து நிறைய காப்பிடிச்சோம்னு சொன்னால் அவன் இயற்கையோட இயற்கையாகவே மாறிடுவான். என்னென்ன காப்பிடிக்கலாம் அப்படின்னா 3 வகையில் நம்ம காப்பிடிக்கலாம். 1, பொருள், இயற்கையில் இருக்கிற பொருளை காப்பிடிக்கலாம். 2, இயற்கையுடைய செயல், அது எப்படி செயல்படுதுங்கிறத காப்பிடிக்கலாம். 3, இயற்கையில் ஒரு அறிவு இருக்கிறது, அந்த அறிவை காப்பிடிக்கலாம். அப்படி பார்க்கோம்னா பொருள், செயல், அறிவு. இதை நம்ம பார்த்தோம்னா கல்வியா, செல்வமா, வீரமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கல்வினா அறிவு, செல்வம்னா அங்கே இருக்கிற பொருள், அப்புறம் செயலுங்கிறது அது வீரம், அந்த செயல் திறமை. இந்த கல்வி, செல்வம், வீரம்னு சொல்லக்கூடிய இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி அப்படின்னு சொல்லி நம்ம சாத்திரங்கள் சொல்லுவது இயற்கையிலேருந்து தான் காப்பிடிக்கிறோம். அதை தான் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ பொருள் அடிப்படையில் என்னெல்லாம் காப்பிடிக்கலாம்னு பார்க்குறேன். பெரிய லிஸ்ட் இருக்குது, நான் ஒரு சிலது மட்டும் சொல்கிறேன். சாக் பீஸை நீங்கள் எடுத்து நசுக்கு நகை பொடி பொடியாக தூளாயிடுது, அது என்ன பொருளால் ஆகப்பட்டதுன்னா அது கால்சியம் கார்பனேட் சுண்ணாம்புங்கிறீங்க. இயற்கையில் நம்ம பார்க்குறோம் ஒரு சங்கு, நத்தையினுடைய ஓடு சங்கு, அந்த சங்கு எவ்வளோ கடினமாக இருப்பாங்க. அதில் வந்து தண்ணீர் விட்டு தேய்ச்சோம்னாக்கா அது வந்து ஒரு மாவாகும், அது வந்து நேனோ துகள்களாக ஆகப்பட்ட மிக உறுதியான ஒன்று. அது எதனால் ஆகப்பட்டதுன்னு பார்த்தா அதுவும் வந்து சுண்ணாம்பு தான். அப்போ இந்த சுண்ணாம்பு வந்து பொடி பொடி ஆகும்போது அந்த சுண்ணாம்பு அவ்வளோ கெட்டியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அப்போ இயற்கை எப்படி ஒரு கெட்டி பொருள் உண்டாக்குது, அதை நுட்கத்தை நம்ம பார்க்கணும். இப்போ சங்கு எப்படி உண்டாகுதுங்கிறது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னு சொன்னால், ஒரு நத்தை ஒவ்வொரு அணுவாக இந்த கால்சியம் கார்பனேட்டை எப்படி வரிசையாக அடுக்குது, அது என்ன புரோட்டீனை பயன்படுத்துதுங்கிறது ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அதே மாதிரி வந்து காப்பிடிக்கும் பொழுது நாம் உறுதியான பொருளை சுண்ணாம்புலேயே செய்ய முடியும். ஒரு பெரிய பிரபல வந்து ஒரு பெயிண்ட் கம்பெனிக்காரன் வந்து பெரிய பெரிய கட்டடங்களுக்கு வந்து பெயிண்ட் பூசுகிறாங்க. அந்த பெயிண்ட்டில் வந்து அழுக்கே ஓட்டுறதில்லை. ஒரு சின்ன மழை அடித்தா கூட அது பளிச்சுன்னு இன்றைக்கி தான் பெயிண்ட் பூசின மாதிரி புத்தம் புதுசாக இருக்கிறது அப்படின்னு விளம்பரம்லாம் படுத்துகிறாங்க. அவங்க என்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறாங்கன்னா தாமரை இலையை தான் பயன்படுத்துகிறாங்க. தாமரை இலை எவ்வளோ தான் தண்ணியில் உருனாலும் ஒரு சொட்டு தண்ணீர் அதில் ஒட்டுவதில்லை. அதில் எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் ஒரு ஒரு முத்து தண்ணீர் அதில் உருண்டு செல்லும் பொழுது அந்த அழுக்கையெல்லாம் அடி எடுத்துகிட்டு போயிடுது. இப்போ அந்த தாமரையினுடைய மேல்பரப்பு எப்படிப்பட்டது? அது ஒரு கொழுப்புனால ஒரு மெழுகுனால செய்யப்பட்டு அது வரி வரியாக பூசப்பட்டிருக்குது கைரேக மாதிரி. அதே மாதிரி வரி வரியாக வருவது போல் ஒரு மெழுகுத்தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு பெயிண்ட்டை கண்டுபிடிச்சு இப்போ வந்து பல நூற்றாண்டுகள் இருந்தாலும் கூட அந்த பெயிண்ட் உரியாது, அது அழுக்காகாது, இது எப்பவும் புத்தம் புதிதாக இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இப்படி பொருள்களை எல்லாம் நம்ம வந்து இயற்கையிலேருந்து எடுக்கலாங்கிறதுக்கு இது உதாரணம் சொன்னேன். இது மாதிரி இப்போ தெர்மோகோல் அப்படின்னு ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் பார்க்குறோம். அந்த தெர்மோகோல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு பறவை அது மூக்கு வந்து மிக பெருசாக இருக்கும், குழைக்கிடான்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய முக சின்ன முகத்தில் முழங்கை நீளத்துக்கு ஒரு பெரிய மூக்கு, அது வெயிட்டை நம்ம தூக்கிட்டு நம்மளால் பறக்க முடியுமா? எப்படி அதனால் பேலன்ஸ் பண்ணிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மூக்கு எடை போட்டு பார்த்தாலும் தெர்மோகோலை விட சாஃப்டாக இருக்கும். தெர்மோகோல் எடையை விட ரொம்ப குறைவாகிறது. ஆனால் தெர்மோகோலை வச்சுட்டு ஒரு கொட்டையை வெட்ட முடியுமா? முடியாது, பொறி பொறியாக போயிடும். ஆனால் அந்த அலகை வச்சுக்கிட்டு அது கடுமையான அந்த கொட்டைகளை இந்த பழங்களில் வரக்கூடிய கொட்டையில் பட்டுன்னு உடச்சி எடுக்குது. இப்போ உறுதியும் இருக்குது, எலேசுத்தன்மை இருந்ததுன்னா அது ஏரோப்ளைனுக்கு நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு இல்லையா? நாம் இப்போ பயன்படுத்துகிற ஏரோப்ளைன் பொருள் விட இது ரொம்ப உறுதியாகவும் லேசாகவும் இருக்கும் இல்லை? அதனால தான் அந்த பறவைகள்லாம் இவ்வளோ சுலபமாக பறக்க முடியுது. இது வந்து பொருளுக்கு. இப்போ செயலுக்கு என்னென்னு பார்ப்போம். ஒரு விமானம் அட்லாண்டிக் கடலை தாண்டி போகணும்னா 19 மணி நேரம் அதுக்கு எடுத்துக்குது. 9 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் கூட அது தேவைப்படும் நல்ல வேகமாக போனால். அதுக்கு அந்த ஏரோப்ளைன் முழுக்க டேங்க்கு நிரப்பி ஆகணும் அந்த எரிபொருளை. எரிபொருள் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5 லாரி லோடு அந்த எரிபொருள் எரிப்புனா தான் அந்த ஃப்ராங்க்ஃபர்ட்னு சொல்லக்கூடிய ஜெர்மனிலேருந்து புறப்பட்டு அங்கே சிக்காகோ போய் இறங்கும். அப்படிப்பட்ட ஒரு கடலை தாண்டுறது ஒரு 3000-4000 கிலோமீட்டர் வந்து நிறுத்தாமல் போவதற்கே இவ்வளோ எரிபொருளை ஒரு விமானம் பயன்படுத்துது. தேன் செட்டுன்னு ஒரு பறவை இருக்குது, அதுக்கு இங்கு ஃபில்லர் ஊற்றுறோம் இல்லையா சொட்டு, அதில் 2 சொட்டு எண்ணெயை கொடுத்தா போதும், அது உலகத்தை ஒரு தடவை சுற்றிட்டு வந்துடும். அது 6000 கிலோமீட்டர் 12000 கிலோமீட்டர் கூட அது வந்து சுற்றி வருவதற்கு அது உடம்பில் எவ்வளோ கொழுப்பு இருக்குது, அது பறக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய எடை எண்ணி பாருங்கள், அது பறந்து வந்து சேர்ந்தவர் எடை எண்ணி எடுத்து பாருங்கள், இடையில் வந்து பார்த்தோன்னா 10 கிராம் தான் குறைஞ்சிடும். அது வழியில் எங்கே சாப்பிட்ருதா? இன்னும் சாப்பிடவே இல்லை. அது புறப்படும் போது இந்த கொழுப்பை வைத்து கொண்டே தான் செல்லுது. அப்போ அதனுடைய செயல் திறமையை பாருங்கள், கொடுக்கப்பட்ட அந்த ஆற்றலுக்கு எவ்வளோ செயல் அது செய்யப்படுது முடிகிறது. கொடுக்கப்பட்டிருந்த கொழுப்பில் இருக்கக்கூடிய சக்தியை அது கொஞ்சம் கூட விரயம் இல்லாமல் பயன்படுது. ஆனால் நம்முடைய கார்களோ வந்து மோட்டர் பைக்குகளோ பார்த்தோம் சொன்னால் 1 லிட்டர் பெட்ரோல் போனாக்கா 10 கிலோமீட்டர் தான் தரும், 16 கிலோமீட்டர் தான் தரும், 60 கிலோமீட்டர் தரும். ஆனால் அந்த பட்டாம்பூச்சியோ அல்லது வந்து இந்த தேன் சிட்டோ இது போன்ற உயிரினங்கள் வந்து பயன்படுத்துகிற நுணுக்கத்தை நம்ம பயன்படுத்தோம்னா நம்ம ஒரு முறை பெட்ரோல் நிரப்பினால் உலகத்தை 3 முறை சுற்றி வரலாம். எவ்வளோ நல்லா இருக்குல்ல கேட்குறதுக்கு. அப்போது இந்த மாதிரியான ஒரு ஆற்றலை செயல் திறமையை நம்ம அங்கேருந்து நம்ம பெற வேண்டியிருக்குது. இப்போ செயல் திறமை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் கரப்பாம்பூச்சி எப்படி நடக்குது, மேடு பள்ளெல்லாம் பறந்து போயிடுது, பள்ளி வந்து பார்க்க கூரையிலலாம் நடந்து வருது, அது சுலபமாக ஒட்டுது, காலு சுலபமாக பிரியுது. நம்ம ஒட்டுவதற்கு ஒரு ஒரு செல்லோ டேப்பை எடுத்து ஒட்டிட்டோம்னா மறுபடியும் பிரிச்சுட்டு மறுபடியும் ஒட்ட முடியாது. ஆனால் அந்த பள்ளியினுடைய கால் வந்து பல முறை ஒட்டி ஒட்டி பிரிஞ்சாலும் கூட வாழ்நாள் முழுக்க அது பல முறை அது நடந்து நடந்து இருந்தாலும் கூட ஒரு முறை கூட அந்த பிசின் போகாமல் இருக்குது, அது எப்படிப்பட்ட பிசின் அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னு சொன்னால் இது அதனுடைய செயல்முறையை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. சரி, அறிவை பற்றி பார்ப்போம். அறிவுன்னு எடுத்துட்டோம்னா நாம் கண்டுபிடித்திருக்கிற நிறைய கணினியினுடைய ப்ரோக்ராம்ஸ் அது ஒரு அறிவு தானே. அறிவை வைத்துக்கொண்டு நம்ம நிறைய வேலைகளை வாங்குகிறோம். ஒரு கணினி வந்து ஒரு நாட்டையே நிர்வாகம் பண்ணுது, ஒரு ஒரு பெரிய நிர்வாகத்தினுடைய சம்பளத்தை அது கொடுக்குது, ஒரு நாட்டினுடைய டிராஃபிக் சிக்னல்ஸ் எல்லாத்தையும் அது ஆன் ஆஃப் பண்ணுது, ஒரு கட்டுமான தொழில் செய்வதெல்லாம் வந்து அறிவுபூர்வமாக அது செய்து கொடுக்கறது. இது மாதிரி இந்த அறிவில் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா ஏற்கனவே நம்முடைய மூளையிலே அறிவாக நம்ம இருக்கிறோம். உதாரணமாக எடுத்துக்குவோம், ஒரு எறும்பு காலையில் எழுந்து தன் புற்றுலேருந்து வெளியே வருது. ஒரு 10 பேரை அந்த எறும்புகள் அனுப்புது, நீங்கள் போய் உணவு சேகரிச்சுட்டு வாங்க அப்படின்னு. அந்த 10 எறும்புகள் 4 பக்கமும் பிரிஞ்சு போயிட்டு ஒரு உணவு கெட்டவொன்னா அதை எடுத்துகிட்டு வர்றதில்லை, நேராக கூட்டு தான் வருது. அது கூட்டுக்கு வருவதற்கு வழி எப்படி தெரியும்னாக்கா அது வாட்டு கண்ணாபின்னு வருது. இப்போது ஒரு இடத்துக்கு வந்து உணவை பார்த்த கூட எறும்பு பத்து எறும்பு திரும்பி வரும்பொழுது எந்த எறும்பு உடம்பில் வந்து வாசனை அதிகமாகிறதுன்னு வந்து உள்ளே இருக்கிற ஒரு எறும்பு அது பார்க்குது. பார்த்து இந்த எறும்புக்கு தான் வந்து அதிகமான வாசனை உடம்புல இருக்கிறதுனால அது சீக்கிரமாக வந்துருக்குது, லேட்டாக இருந்ததுன்னா அந்த வாசனை தேய்ந்து போயிருக்கும். அப்போ இதனுடைய ரூட்டை நம்ம ஃபாலோ பண்ணோன்ட்டு அது பின்னாடியே போகும்போது அந்த உணவு பாதையை சீக்கிரமாக அடைவதற்கு வேண்டிய ஒரு பாதையை கண்டுபிடிக்கும். இந்த அறிவு வந்து ஆண்ட் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பூச்சிகளில் வைத்துக்கொண்டு நிறைய அல்காரிதம்னு சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் இந்த நிரல்களை எழுதியிருக்கிறாங்க. அதை வைத்து பயன்படுத்தி ஒரு பால் கம்பெனி ஒரே ராத்திரிக்குள்ளே 6000 பால் பூத்துகளுக்கு விநியோகம் பண்ணணும், 1000 பால் சப்ளையர்கிட்டேருந்து லாரி எடுக்கணும். அப்போ ஒரே ராத்திரிக்குள்ளே 1000கணக்கான லாரிகளை இந்த பால் உற்பத்தியாளர்கிட்ட அனுப்பி அதை மறுபடியும் எடுத்து எங்கெங்கெல்லாம் சப்ளை பண்ணணும், எவ்வளோ டிமாண்டுங்கிறது தெரியும், எந்தெந்த பூத்து எவ்வளோ வேணும்னு. இதை வந்து நிர்வாகம் பண்ணுறவனுக்கு பெரிய சவால். இத்தனை டிரைவ் ஒருத்தன் வந்து ஒரு 100 பேர் லீவ் போட்டிருப்பாங்க, அதுக்கு பக்கத்தில் யாரை போடலாம், எந்த ரூட்டு வழியாக போனால் ஷார்ட்கட்டு, இங்கேருந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு எங்கே விநியோகம் பண்ணலாம், கலெக்ட் பண்ணுற வேணும் விநியோகம் பண்ணுற வேணுக்கும் பக்கமாக எழுதிருக்கிறதுன்றது தலைப்பிச்சுக்கிற காரியம். ஆனால் இது வந்து சாதாரண கம்ப்யூட்டர் செய்வதற்கு இந்த ஆண்ட் அல்காரிதம் தான் அது பயன்படுது. எப்படி வந்து உணவுப் பொருளை தேடி ஒரு ஷார்ட்கட்டில் கொண்டு போகிறதுங்கிறது முறையை பார்க்கிறது. இப்போது கூட்டமாக போகின்ற மீன்கள் கடலில் பார்த்தோன்னா ஒரு சின்ன மீன், நெத்திலி மீன்ற கண்ணுக்கு தெரியாத சின்ன பொடியீஸாக இருக்கும், ஆனால் அது 1000கணக்காக ஒன்றா சேர்ந்து போகும்போது திமிங்கிற மாதிரி கண்ணுக்கு தெரியும். எதிரில் வருகின்ற பெரிய மிருகங்கள்லாம் அதை தண்ணியில் பார்த்த உடனே ஏதோ பெரிய நம்மளோட பெரிய மிருகம் வருது போகிறதுன்னு சொல்லி விலகி ஓடிட்டோம். ஆனால் பார்த்தா ஒன்று ஒன்றுமே சின்ன மீன்கள் தான். அந்த மீன்களில் யாருமே லீடர் கிடையாது, யாருமே தோழனும் கிடையாது, எல்லாம் ஒரு திசையை நோக்கி ஒட்டு மொத்தமாக பெரிய பிரிவேதே இல்லை. அது நடுவில் யாராவது புகுந்து போனால் கூட அது பிரிஞ்சு மறுபடியும் ஒன்றா சேர்ந்துக்கும். அது ஒட்டு மொத்தமாக ஒரு பெரிய ஒரு எஸ் மாதிரி வடிவம் போட்டால் கூட அது தன்னுடைய இது மாறுவதே இல்லை. அது என்ன ஒரு அறிவை பயன்படுத்துதுன்னா ரொம்ப சிம்பிள் அறிவு தான். உன் பக்கத்தில் இருக்கவங்கிட்ட வந்து 5 சென்டிமீட்டர் தள்ளி நில்லு, அவன் போகிற பாதையில் 2 டிகிரி மட்டுமே அவனை ஒட்டிப்போ அப்படின்ற 2 விதிகளை மட்டும்தான் இப்போ ஃபாலோ பண்ணுது. இல்லை தலைவனும் இல்லை தோழனும் இல்லை, ஆனால் எல்லாருமே ஒரு உயிர் போல் அது செய்படுவது பார்க்குறோம். இது இராணுவ தந்திரங்களில் பயன்படுத்துவதற்கும் கட்டுக்கோப்பாக இருப்பதற்கும் கூட வேண்டிய தந்திரங்களை எல்லாம் நம்ம இயற்கையிலேருந்து பெற முடியும். ஆக இந்த பாவனை இயல் அப்படின்ற முறையில் இயற்கையிலிருந்து மனிதன் நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கிறது. இதில் பொருள், செயல், அறிவு இந்த மூன்றையுமே நம்ம பெற்றோம்னு சொன்னால் இனிமேல் செயற்கைங்கிறதே இருக்காது, எல்லாமே இயற்கையாயிடும். இனிமேல் பாலித்தீன் உண்டாயிடுச்சு, இயற்கை மாசுபடுது, ஓசோன் ஓட்டைப்படுது, இந்த பிரச்சனையே இருக்காது. மனிதன் இயற்கையோடு இயற்கையாக மாறிடுவான், அவன் இயற்கையிலேயே அவன் ஆழ்ந்து போவான், இயற்கை காப்பாற்றப்படும். என்னை கேட்டோம்னு சொன்ன பயோடைவர்சிட்டியை காப்பதற்கு முக்கியமான ஒரு கல்வி எதுனாங்க பாவனையல் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இயல் தரும் இனிமை. இயல் தரும் இனிமை தொடர் நிகழ்ச்சியில் பாவனை இயல் குறித்த விளக்கங்கள் அளித்தவர் முனைவர் க. மணி அவர்கள்.
அன்பு நேயர்களே, பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்கள், கடிதம் எழுதுங்கள். அஞ்சல் முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-003. தொலைபேசி எண் 0422-243-1055. மின்னஞ்சல் முகவரி: dee@tnau.ac.in. நிகழ்ச்சிகளை கேட்பதோடு உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் எடுத்துச் சொல்லுங்கள். இது நம் சமுதாய வானொலி. கருத்துக்களை தெரிவிப்பதோடு நீங்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். சமுதாயத்தின் மேம்பாட்டில் உங்கள் பங்களிப்பை முன்னிறுத்துங்கள், மேம்படுத்துங்கள். 107.4 எப்பவும் இதை கேளுங்கள்.